முன்குறைத்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடைய ஆக்கினாரே. முன்குறைத்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடைய ஆக்கினாரே. ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே, ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று, பழியோடு இணைவோமே இன்று. வருவோமே மகிழ்வோமே இன்று, பழியோடு இணைவோமே இன்று. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடைய ஆக்கினாரே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய திருஅவை மார்த்தா மரியா லாசர் இவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. கடவுளுடைய திட்டத்திலே கடவுள் என்ன விரும்புகிறார் என்பதை இதோ கண்ணுயர்த்தி பார்த்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த மார்த்தா மரியா லாசர். இயேசுவை தங்களோடு இணைத்து கொள்ள வேண்டும், இயேசு தங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு குடும்பம் இந்த குடும்பம். அவருடைய குடும்பத்தில் எத்தனையோ குறைபாடுகள் இருந்திருந்தாலும் அவர்கள் நிறைவான இயேசுவை தங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டார்கள். எப்பொழுதெல்லாம் இயேசு அந்த பெத்தானியாவை கடந்து செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த மார்த்தா மரியா லாசர் வீட்டிலே தங்கினார் என்று வாசிக்கிறோம். இப்போ அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்திற்காக ஏங்கிய ஒரு குடும்பத்தினர். இந்த நாளில் கூட இந்த திருப்பலியை கண்டு கடவுள் என்னுடைய இதயத்திலும் என்னுடைய வீட்டிலும் என்னுடைய பிள்ளைகளோடும் கூட தங்க மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு தவித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறைவன் நிறைவான ஆசிரை இந்த திருப்பலி வழியாக கொடுக்க விழைகிறார். இந்த திருப்பலியை சிறப்பாக சிறு குழந்தைகளுக்காக, படித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதற்குரிய காரணத்தை பிரசங்கத்திலே சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிறு குழந்தைகள், படித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் அனைவரும் கடவுளுடைய ஞானத்தை பெறவும் உள்ளத்திலே மனபலத்தை பெறவும் இந்த நாட்களில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ளையில்லாமல்ல இறைவா. புனித மார்த்தா மரியா லாசர் இவர்களுடைய இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவிழம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர், இறைவாக்கினர். எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 1-9 முடிய. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் செல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீய செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் செல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவிக்கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுது நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாயில் இக்கோவிலை சீலாவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்கனைத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவரும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்து குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலாவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய்போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும்.
ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போ என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றன. பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோ பெருகிவிட்டன. நான் திருடாததை எப்படி திரும்ப தர முடியும்? ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனே, என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எதிர்த்து விட்டது. உம்மை பழித்து பேசுவோர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழித்தாரும்.
ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரேவும் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும்.
Hallelujah, 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 hallelujah. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 54-58 முடியும். இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த அருமையான நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், மகிழ்ச்சியோடு ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மகிழ்ச்சியை நிறைவாக்குவதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. மகிழ்ச்சியை வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகம் தர முடியாத ஒரு மகிழ்ச்சி நான் உனக்கு கொடுப்பேன். நம்ம வீட்டில் மகிழ்ச்சி போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிற. சப்போஸ் நம்ம வீட்டில் ஜாமான், நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் நமக்கு கைக்கு இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது. நம்மளுடைய செயல்பாட்டுக்கு தேவையான பணம் இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த பொருளை தேடி போவோம். அந்த பொருள் வாங்கிய பிறகு, உதாரணத்திற்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நினைப்போம். ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துட்டால் நமக்கு எல்லாமே சந்தோஷமாகிடும், ஏன்னா எல்லாமே அதில் வச்சு எடுத்து நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு நினைப்போம். ஒரு ஃப்ரிட்ஜ் வந்துட்டோனையும் நம்ம பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆனால் அந்த கவலை வேறு விதமாக திசை திரும்பும். ஆனால் உலக பொருட்கள் எதுவும் நிறைவு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் தர முடியாத மகிழ்ச்சி, பொருள்களோ மனிதர்களோ தர முடியாத மகிழ்ச்சி. மனுஷங்க கூட எல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கோமோ, ஒரு நேரம் அவங்களே நம்ம முதுகில் குத்தும் போது, நம்மளை விட்டு விலகும் போது, நம்மை குறித்து அவதூறு பேசும்போது, இல்லாததை பேசும்போது நமக்கு பெரிய மன உளைச்சலும் வலியும். பெத்த பிள்ளைய தாய் பேசும்போது, இல்லை தாயை பெத்த பிள்ளை பேசும்போது, தகப்பனை உதரும் போது பாருங்கள், இந்த நிலை நம்ம உலகத்தில் இருப்பிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிலையெல்லாம் பார்க்குற போது கடவுள் இந்த வார்த்தையை நம்ம மேலே வைக்கிறோம், உலகம் தர முடியாத ஒரு மகிழ்ச்சி. அந்த உலகம்ங்கிற வார்த்தையில் தான் நான் சொன்ன எல்லா காரியமும் அடங்குது, பொருள்கள் மனிதர்கள் எல்லாமே இந்த நிலையில் அடங்கி கடவுளுடைய வார்த்தைக்கு உயிர் தருகிறது. ஆகவே இந்த நேரத்தில் தான் நம்ம ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் வல்லமை. அதனால தான் இந்த நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும், இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அப்போ அந்த வார்த்தையை உள்வாங்கி ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் உள்ளே வாங்கணும், அதுதான் முக்கியம். இப்போ நிறைய நம்ம கேட்குறோம், அதாவது காது வரைக்கும் போகுது, இதயத்துக்குள்ளே போகுதா அப்படிங்கிறது, இதயம்தான் நம்ம அதுக்கான விளை நிலம், அது இங்கே விதைக்கப்படணும், அந்த நிலத்தில் அது விதைக்கப்பட்டால் தான். இப்போ நம்ம ஒரு டப்பாவில் வந்து ஒரு விதைகள் இருக்குது, விதைக்குள்ளே உயிர் இருக்குது, அந்த விதையை கொண்டு போய் நீங்கள் மேலே ஒரு டப்பாவில் வச்சுருந்தீங்கன்னா அந்த விதையினுடைய ஆற்றல் வெளிப்படாது. அதே போல் பைபிளில் வார்த்தையை வச்சு நம்ம ஓரமாக வச்சுருந்தோம்னா அந்த ஆற்றல் வெளிப்படாது. அந்த விதை மண்ணுக்கும் விதைக்கும் தொடர்பு வரணும், மண்ணில் அந்த விதை புதையணும், அப்போ தான் அதனுடைய ஆற்றல் வெளிப்படும். அதே போல் இந்த வார்த்தைங்கிற விதை நம்மளுடைய இதயத்தில் புதையணும், அப்போ தான் அது ஆற்றல் வெளிப்படும். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறது, வார்த்தையை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், இதயத்திற்கு ஆன்மாவுக்கு உணவாய் உள்ளே கொடுக்கணும். அது அறிவு வழியாக, நம்ம பார்வை கண்ணு வழியாக அது உள்ளே போகணும். அப்போ உடலுக்கு உணவு கழிப்பது போல் வார்த்தை நீங்களுடைய ஆன்மாவுக்கும் நீங்கள் உணவு கொடுத்து பாருங்கள். அதுக்கு தான் ஆண்டவர் டெய்லி பூசையில் நம்மளோட வார்த்தை வழியாக பேசுகிறார். வார்த்தை உடைப்பு, நற்கருணை உடைப்புன்னு நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருக்கிறதுக்கான அடையாளமே இது தான், வார்த்தைங்கிறது ஆன்மாவுக்கான உணவு. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் மிக அருமையாக முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நம்மோட பேசுகிறாரு. இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் நான் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், இயேசு வந்து புறக்கணிக்கப்படுறார். இதில் வந்து இயேசு ஒரு பக்கம் பார்க்குறோம், இயேசு வல்ல செயல்கள் செய்கிறாரு, வியப்பில் ஆழ்ந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் தொழுகை கூடத்தில் கற்பித்தார், அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அப்போ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரஷன் அது. எங்கிருந்து இந்த ஞானம், உடனே கேள்வியை வருது, இவருக்கு எப்படி இப்படிலாம் வந்தது, இவர் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்கிறத நம்ம பார்த்தோமே, தான் இந்த மரியால் இந்த யோசேப்புடைய மகன் தானே, இவருடைய கூட எல்லாம் அந்த சகோதரர்களாக இருக்கிறவங்கெல்லாம் சுற்றி இருக்கிறாங்களே அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. வெரி குட். அது வரைக்கும் நம்ம அவங்க மனநிலை புரியல. ஆனால் மனநிலை எங்கே புரியுதுன்னா, இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இந்த இடத்துல தான் அவங்களுடைய நெகட்டிவ் மைண்டு, அவங்களுடைய அந்த தீய உள்ளமானது விளங்குகிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம கேட்குற போது கடவுள் சொல்லக்கூடிய அந்த விஷயம், இப்போ நாமளும் யோசிக்கணும், நம்ம உள்ளத்திலிருந்து எது வருது, குழந்தையாக இருக்கிற நிலையிலிருந்து நமக்கு கடவுள் எதை கொடுத்தாரு, உலகம் என்ன கொடுத்தது, இன்றைக்கி அதை தான் நாம் கொடுக்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஆற்றல் என்னென்னா, நாம் விரும்புகிறத நம்ம மாற்றிக்கலாம், நம்ம வேணும்னா நன்மையை வைக்கலாம், இல்லாட்டினா அதை எடுத்து தூக்கி போட்டு தீமையை வச்சுக்கலாம். தீமை இருக்குதா, உணர்ந்துட்டோமா, தீமையை எடுத்துகிட்டு நன்மையை வச்சுக்கலாம். இதுதான் கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த விதை விதைக்கிறவன் உண்மையில் சொல்லுவோம், விதைகள் போய் முள் முள்செடியில் விழுந்தது, வலியோரம் விழுந்தது, பாறையில் விழுந்தது, சில நல்ல நிலத்தில் விழுந்தது அப்படின்னு. இப்போ நல்ல நிலத்தில் முச்செடியில் விழுந்த விதைகள் ஏதாவது எந்திரிச்சு போய் நல்ல நிலத்தில் விழ முடியுமா, முடியாது. அது அங்கேயே தான், விதைக்கப்பட்ட விதையினுடைய நிலை அப்படி தான். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் அப்படி இல்லை, நம்ம ஒருவேளை பாறையில் விழுந்த, ஒருவேளை வலியோரம் விழுந்த, ஒருவேளை முட்புதலில் விழுந்த ஒரு விதையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், உணர்ந்த பிறகு நாம் மாற்றிக்கொள்ளலாம், நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நம்மளால் மாற்ற முடியும். இந்த ஆசீர்வாதம் கடவுள் நமக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வேலையில் நம்ம சிந்திக்க வேண்டும். நான் துவக்க உரையில் சொன்ன இன்றைக்கி குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நம்ம மாற்றிக்கொண்டால் என்ன நடக்கும், என்ன நடக்காமல் இருக்குது. சமீபத்தில் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்து கொண்டிருந்த போது மனசு ரொம்ப வலித்தது. என்னென்னா, நான்கு பிள்ளைகள் வந்து அன்னைக்கு மட்டுமே செய்தி, நான்கு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே ஒரு ஒரு பையன், அதில் மீதி மூன்று பெண்கள், பெண் பிள்ளைகள். இப்போ இது இது கணக்கில் வந்தது தான், இது இன்னும் கணக்கில் வராமல் எத்தனை பிள்ளைகள் வந்து இறந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி சூசைட் மைண்டோட தற்கொலை முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த தற்கொலைக்கு அவங்க மட்டும்தான் காரணமா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக இல்லை. அவங்களுடைய வாழ்வியல் சூழல், இன்னும் சிறப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளினுடைய அந்த நிலை, எல்லாருமே பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். அப்போது அந்த பிள்ளைகள் ஏன் வந்து அந்த முடிவுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு வலி மனசுக்குள்ளே, அதனால தான் அவங்க அந்த முடிவுக்கு போகிறாங்க. இப்படி ஒரு வழி இருக்குது, இதுக்கு மேலே நான் வாழ இந்த இடத்துல வாழ முடியல, அப்போ இது வாழ்க்கைங்கிறது என்ன, வாழ்க்கையினுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறது புரியல. அப்போ இதெல்லாம் புரிய வைக்கிற ஒரு நிலை எங்கே இருக்கிறது, இதைத்தான் நம்ம தேடுறோம். அப்போ இந்த பிள்ளைகளுடைய அந்த செய்தியை கேட்டு மனம் பாரப்பட்டு கிடந்தேன் நான். இன்றைக்கும் நிறைய குடும்பங்களில் அந்த சூழல் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி தற்கொலைக்கு பிள்ளைகளை தள்ளக்கூடிய சூழல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ நாம் தான் சோதிச்சு பார்க்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலையில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி எப்படி இது அறிய முடியாத நிலையில் இருப்பது தான் மற்றவர்களுடைய நிலையாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறோம், ஒரு மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். ஒரு கனி, இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குதுன்னா தேங்காய் பிரச்சனை, தேங்காய் வந்து குறும்பு குறுமையாக கொட்டுது கீழே. இப்போ உடனே உரம் வைப்பாங்க, எங்கே வைப்பாங்க, மரத்தில் ஏறி யூரியா சாணி இதெல்லாம் என்னது மரத்தில் இருக்கிற அந்த தென்னை பாலையில் வச்சு கட்டுவாங்களா? கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாங்க, வேரில் வைப்பாங்க. வேரில் வச்சா அங்கே கனி சரியாயிடும். இன்றைக்கி நிறைய நேரம் பெற்றோர்களுக்குத்தான் செய்தி கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பெற்றோர்கள், பெரியவர்கள், சூழ இருப்பவர்கள், ஆசிரிய பெருமக்கள், இப்படி குழந்தைகளை ஒரு குழந்தைகளோடு தொடர்பு கொள்கிற நிலையில் இருக்கிற அத்துணை பேரும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கி குழந்தைகள் வந்து குழந்தைகளாகவே இருக்கிற அவங்கெல்லாம் கெட்டுட்டாங்க. இப்போ வந்து கலிகாலம், அது அப்படி காலம் இப்படி காலம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை மாற்றத்தான் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பளிக்கிறார். பாருங்களேன், இன்றைக்கி மார்த்தா மரியா லாசருடைய விழாவை நம்ம சிறப்பிக்கிற போது அவங்க அடிப்படையாக அவங்கள்ட்ட என்ன நம்ம பார்க்குறோன்னா, அவங்க இயேசு தங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இயேசு அந்த வழியாக போகும்போது எத்தனை வீடு இருக்குது, எத்தனை வீடு. இப்போ நாங்களே ஒரு ஊருக்கு போகிறோன்னா எல்லாருமே எங்களை கண்டுகொள்கிறது இல்லை. எல்லோரும் எங்களை வந்து பார்த்தா ஃபாதர் அப்படின்வாங்க. கொஞ்சம் பேர் தான் அதுவும் பேசுவாங்க, கொஞ்சம் பேர் பேசாமலே போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் இன்னொரு படி எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்க ஏதாவது கூப்பிடுவாங்க. இன்னொரு சில பேர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து அவங்க என்ன செய்வாங்க, எதையாவது செய்து கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க. சில பேர் ஐயோ நீங்கள் நேரம் இல்லை உங்களுக்கு, நீங்கள் முடிச்சுட்டு உடனே இந்தாங்க இந்த காசை வச்சுக்க, உங்களுக்கு விருப்பமானதை வாங்கி சாப்பிடுங்க. பாருங்கள் எத்தனை வழிகளில் தங்கள் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ கடவுளுக்கும் இயேசுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததை நம்ம பார்க்குறோம். மார்த்தா மரியா லாசர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வாங்க இயேசுவே, இயேசுவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்களோடு அவர்கள் குடும்பத்தினராக ஒரு பழகக்கூடிய ஒரு நிலை. அப்போ அவங்க இயேசுவை உள்ளே எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தது. இன்றைக்கி நாமும் இயேசுவை உள்ளே எடுத்து வச்சோம்னா அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். லாசர் இறந்துட்டார், இயேசு வந்து என்ன செய்கிறாரு, அந்த இறப்பின் நிலையை மாற்றுறாரு. மார்த்தா அழுகுறாங்க, மார்த்தா சொல்கிறாங்க எங்கள் சகோதரன் இறந்துட்டான், இனிமேல் வரவே மாட்டான் அப்படின்னு. இயேசு சொல்கிறாரு, நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காணாமல் போக மாட்டா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நினைவுபடுத்துகிறார். பாருங்க, வார்த்தையை நினைவுபடுத்துகிறார். அப்போ இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறப்போ, ஒரு தாய் ஒரு தந்தையினுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறப்போ அவர் நினைவுபடுத்துவார், எதை நீ இன்னை செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவார். அப்படி பெரியவர்கள் ஆண்டவருக்குள்ளே நின்னால் மட்டும்தான் பிள்ளைகளை நம்ம சரியாக வளர்க்க முடியும். ஒரு பஸ் பேருந்தில் நான் பயணித்து கொண்டிருந்தபோது ஒரு சிறு குழந்தை, அங்கே உட்காந்துருக்கிற பெற்றோர் என்ன செய்கிறாங்க, மாறி மாறி என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வராங்க. ரெண்டு பேரும் கையை இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தான், ஒழுங்காக இருக்கணும், மட்டும் படிக்கணும், ஒழுங்காக ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. நான் இப்படி பக்கத்தில் உட்காந்து பார்த்தேன், அந்த குழந்தையினுடைய முகம் இறுகி போயிருக்கிறது. அது அந்த முகம் வந்து அந்த பயணம் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கடினமான பயணமாகத்தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்களுடைய நேச்சர் என்னென்னா வெளியில் வேடிக்கை பார்க்கணும், என்ன போகுது என்ன வருது இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் ரெண்டு பேரும் அந்த குழந்தைய நெருக்கின அந்த நெருக்கத்தை பார்க்குற போது வேதனையாக இருந்தது. இது ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிற, ஒவ்வொரு வீட்டிலும் படி உட்கார் எந்திரி எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக் காலையிலேருந்து பிள்ளைங்க ஸ்கூலில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு தான் வராங்க. ஒழுங்காரு உட்கார், நேராக உட்கார், ஸ்கூலில் போய் அங்கே நினச்சா படுக்க முடியாது. பாருங்க, அப்படியெல்லாம் இருந்துட்டு வர பிள்ளைகள் வீட்டில் இருந்து ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு, ஒரு கரிசனை, ஒரு உற்சாகம், எல்லாத்தையும் விட ஒரு பவர் அவங்களுக்கு தேவைப்படுது. இன்றைக்கி அந்த பவர் இல்லாதப்போ தான் இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, தற்கொலையினுடைய நிலைக்கு போகிறாங்க. அந்த பவர் இல்லை, உடம்பு பெருசாக இருந்து நல்ல சக்தியோடு நீ உணவு கொடுத்தீங்க, ஆனால் இங்கே இல்லை, ஞானம் இல்லை, அதைத்தான் நம்ம சீராக்கிய ஞான நூலில் பார்க்குறோம் பாருங்களேன். ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார். ஆறாவதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார். அப்போ அந்த ஆறாவதாக கடவுளுடைய அறிவு திறனில் எப்படி நம்ம பங்கெடுக்கிறதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்ததாக வருகிறது, அந்த ஆறறிவையும் விளக்கும் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக வழங்கினார். இந்த ஆறறிவையும் பகுத்தறிகிற கொடையை இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், பிள்ளைகளை ஒரு கட்டத்துக்குள்ளேயே வச்சு பார்க்க விரும்புகிறோம். படிப்பு 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 அப்படின்னு பாருங்கள். ஒரு ஒரு பிள்ளைக்கு படிக்கிற ஆற்றல் இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு நல்லா பழகிற ஆற்றல் இருக்கும். இந்த குவாலிட்டி இருக்கிற குழந்தையை கொண்டு போய் இந்த குவாலிட்டியோடு நம்ம சேர்த்து வச்சு பார்க்க முடியாது. நல்லா படிக்கும் நம்ம பிள்ளை வந்து எல்லாத்துலேயும் அப்படியே சூப்பர் மார்க், 90 above 90 வாங்கிட்டு வந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தையால் ரிலேட் பண்ண முடியாது, மற்றவங்களோட ரிலேட் பண்ண முடியாது. இன்னொரு பிள்ளையை பார்த்தீங்கன்னா படிப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் அதனுடைய திறமைகள் வித்தியாசமாக இருக்கும். நல்லா பேசும், நல்லா பாடும், நல்லா பழகும், ஆர்வமாக இருப்பாங்க. அப்போது அந்த ஆர்வத்தை புரிந்து செயல்படுத்த வேண்டும், அவங்கள உற்சாகப்படுத்துவது. நாம் வந்து நாம் நினைக்கிறபடியாக மார்க் ஷீட்டில் மார்க் வரல. இன்றைக்கி உலகம் அப்படி தான் போயிட்டுருக்குது. இது கமர்ஷியல் வேர்ல்டு. இது இந்த கமர்ஷியல் வேர்ல்டுக்குள்ளே வி ஆர் நாட் ப்ரொடியூசிங் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ். நம்ம கமர்ஷியல் ப்ராடக்டை உருவாக்கலை, கடவுள் அதுக்காக நம்மளை படைக்கலை. கடவுள் கொடுக்குற அந்த ஞானம் பிள்ளைகளுக்குள்ள உள்ளே இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது சாலமுனி ஞான நூல் 8:19, நான் குழந்தையாக இருந்த பொழுது நல் இயல்புடன் இருந்தேன், நல்ல உள்ளம் என் பங்காய் அமைந்தது. குழந்தையாக இருந்தபோது நல் இயல்புடன் இருந்தேன், அது டேம்பர் பண்ணப்படுது பாருங்கள். டேம்பர்னால் சிதைக்கப்படுது, கொஞ்ச நாளில் இப்படி இருக்காது, இங்கே உட்காராது, அங்கே எழுந்திருக்காது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு நம்ம செய்து காட்டணும். நாம் என்ன செய்கிறோமோ அதை பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பாவும் அம்மாவும் 9 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு பிள்ளைகளை 6 மணிக்கு எந்திரி அப்படின்னா எப்படி எந்திரிக்கும்? அப்போ நம்ம முன்கூட்டி எந்திரிச்சு அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும், நம்ம கை வைத்து ஜெபிச்சு காட்டணும். அப்போ அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு நிறைய வீடுகளில் ஜெபிக்கும் போது நான் சிறு குழந்தைகள் இருப்பாங்க, இப்போ நான் அப்படியே பார்ப்பேன். நான் நம்மளாம் கை வைத்து ஜெபிக்கும் போது அந்த குழந்தை கை வைத்து ஜெபிக்குது, யார் சொல்லி கொடுத்தா? அப்போ பாருங்கள், இந்த காரியத்தெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ரோமையர் 12:2 சொல்லுது, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். குழந்தைகளை பொறுத்த மட்டும் இல்லை, அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் நம்ம செய்ய வேண்டாம். நம்ம குழந்தைகள் வந்து கடவுளுடைய அற்புதமான ஒரு கிருபை, அது அன்பால் கட்டப்படணுமே ஒழிய அறிவால் மட்டுமே கட்டப்படக்கூடாது. அறிவு வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஆண்டவருடைய ஐக்கியத்தில் அந்த குழந்தையை கட்டி எழுப்புனா போதும், அந்த குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக அறிவால் சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா ஆவியானவருடைய கொடை ஞானம் அறிவு புத்தி பாருங்கள். அப்போ அவங்க ஆவியானவருக்குள்ளே அபிஷேகத்துக்குரிய பிள்ளையாக நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் கொடுக்கப்படும். அதுதான் சொல்லப்பட்டது, உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக அதுக்கு எதிர்மாறாக என்ன செய்யணும், உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. நிறைய குடும்பத்தில் நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கே தெரியாமல் குழந்தைகளை வசைப்பாடுவது, நமக்கே தெரியாமல் அவங்களுடைய அந்த அவங்கள உள்ளத்தை காயப்படுத்திகிட்டே இருக்கிறது. இப்போது ஒரு ஒரு பிள்ளையில் நம்ம அப்படி கிள்ளிக்கிட்டே இருக்கிறோன்னா என்ன நடக்கும், கிள்ளிக்கிட்டே இருக்கிறோன்னா இந்த கை அப்படியே புண்ணாப்படுமாரு. அதே மாதிரி தான் இதயம் வார்த்தையால் அப்படியே துன்பப்படுத்தப்படுது. இது இது ஒன்றும் ஒழுச, இது ஒன்றும் உதவாது, இது நீ என்ன செய்வ, உன்னால் முடியாது. பாருங்கள் இந்த பேச்சு, உன்னால் முடியும், யூ கேன் டூ தட், அப்போ நீ நல்லா பாடுவீங்க, சூப்பராக பாடுவீங்க அப்படின்னு நம்ம அந்த உற்சாகப்படுத்துகிற அந்த நிலை. நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க, அப்போ எல்லோரும் அதை ரசிக்கணும். ஜெபத்தில் அவங்க பாடும்போது நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தணும். நீங்கள் பாடுங்க, அவங்க ஒன்றும் பெரிய மியூசிக் படிச்சுட்டு வரல, அப்போ பாடு, அவங்க பாடுவிதமாக பாடுவாங்க. அப்போ பாருங்களேன், அப்போ சின்ன சின்ன காரியத்தில் அவங்களுக்கு கொடுக்குற அந்த பவர் இன்றைக்கி அது மிஸ்ஸிங். அதனால தான் இந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, நம்ம ஒன்றுமே இல்லை போல இருக்குது, நான் ஒன்றுமே இல்லாமல் நான் இருந்து என்ன பண்ணுறது, எல்லா பிள்ளையும் நல்லா இருக்குது, என் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா என்ன இப்படி பேசுதே, எங்கள் அப்பா அப்படி பேசுகிறாரே, அப்போ நான் என்னத்துக்கு இருக்கணும் பாருங்கள். அங்கே தான் இந்த டெரிவேஷன், இந்த லைஃப்பை கொண்டு போய் எண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை. அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நீங்கள் உலகத்து உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள், எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்றைக்கி அது நமக்கு தெரியல, அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வச்சுட்டு தேவையானதை நம்ம கொடுக்க மறந்து போகிறோம். அந்த பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்ன செய்யுது, அப்பா அம்மா கோயிலுக்கு வராங்க, வந்து ஆல்டர் பாய்ஸாக இருப்பாங்க, எல்லோரும் உதவி செய்வாங்க. ஏன்னா அந்த நேரம் அவனுக்கு அதுதான் ஒரு அவுட்கமிங். அந்த நேரம் வந்து ஏன்னா வேலை எங்கேயும் விட மாட்டாங்க வீட்டில், அவனுக்கு கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே அவனுக்கு ஒரு விளையாடுறதுக்கு ஒரு அவனுடைய அழுத்தங்கள் போகிறதுக்கு எந்த இடம்னா அந்த ஆல்டர் பாய்ஸ். ஏன்னா அதுதான் பூசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பின்னாடி உட்காந்து அவங்க விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நிறைய ஆலயத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுடைய வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட நிலை. அதுக்கப்புறம் வந்து அவன் ஒரு லெவல் வந்த பிற்பாடு அவனுக்கு சுதந்திரம் வந்துருச்சு. அவனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி அவன் போகும்போது கோயில் பக்கமே திரும்ப மாட்டான், கோயில் பக்கமே வரமாட்டாங்க. சொல்லுவான், உதவியெல்லாம் செஞ்சான் ஃபாதர் அப்படின்வாங்க. காரணம் என்ன, ஏன் இப்போ கோயில் பக்கமே வரமாட்டேங்கிறான்? நாம் காயாக இருக்கும் போது நம்ம சரியாக கவனிக்கலை. இன்றைக்கி குழந்தைகள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான திட்டத்தில் இருக்கிறாங்க. பாருங்கள், மார்த்தா மரியா லாசருடைய விழாவில் நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி வளர்ந்துருப்பாங்க தெரியல. அவங்க மூணு பேருடைய அந்த அடையாளத்தை பார்க்கும்போது அவங்க ஒரு ஃபேமிலியாக இல்லை, ரெண்டு பேர் சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம். அப்போ மூணு பேருமே ஒரு வயதை கடந்த நிலையில் அவங்க தனியாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க வளர்ந்த விதம், இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. பாருங்களேன், இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே போன பொம்பளைங்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே நான் போகமாட்டேன், என்னை ஒரு மாதிரி ஊரில் பேசுவாங்க அப்படின்னு இயேசு என்ன செய்யலை, பின்வாங்கலை. அந்த இடத்துல இயேசுவினுடைய கால் வைக்கப்படணுன்னா இயேசு அந்த இடத்துக்குள்ளே போனார். உலகம் என்ன பேசும் அதை பற்றி அவர் கவலைப்படலை. எல்லாம் சொன்னாங்க, குடிகாரன்னாங்க, பெருந்தினிக்காரன்னாங்க, அப்படி இப்படி எல்லாம் பேசினாங்க. ஆனால் இயேசு அதை பற்றி கவலைப்படலை. எல்லா இடத்துலையுமே இப்போ எங்களுடைய பணி வாழ்க்கையில் அப்படி தான். ஒரு ஆணுக்கு நம்ம உதவி செய்யும் போது அது அப்படி பெருமையாக பார்க்குறது, ஒரு பெண்ணுக்கு உதவி செய்துட்டு அதை வேறு விதமாய் பார்க்குற ஒரு உலகம். ஏன் இவளுக்கு மட்டும் கடவுள் பெரிய இரக்கம் காட்டுறார்? அருங்குடையிலையும் சரி, நாங்கள் பணி செய்யக்கூடிய தலங்களிலும் இதே வேதனையான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இயேசுவையே பேசின உலகம், நம்மை பேசுவதற்கு அது எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது தான், ஏசு அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அர்த்தம் கொடுக்குறாரு. அவர்கள் அர்த்தம் இழந்த ஒரு நிலையில் இயேசுவை தேடினார்கள், இயேசு அர்த்தம் கொடுத்தாரு. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாத்தா பாட்டி அத்தை மாமா, இப்படி ஏதாவது ஒரு பேனரில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன டைம் கொடுக்குறீங்க? நம்மளுடைய அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முறையில் தாய் தந்தை அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்குற போது ஞானத்தாய் ஞானத்தகப்பன், ஞான பெற்றோர்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கா பக்கம்லாம் தொட்டம்மா தொட்டப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க தலை தொட்டுக்கிறதுனால, தலை தொடுறதுன்னா என்ன, அந்த ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்கிறாங்கங்க. அந்த அந்த திருமுழுக்கினுடைய தண்ணீர் ஊற்றப்படும் போது அந்த ஞானத்தாய் ஞானத்தகப்பனை அந்த தலை மீது கை வைக்க சொல்லுவாங்க. பெற்றோர்களுக்கு இருக்க அடிப்படையில் பொறுப்பு. அவங்க என்ன செய்கிறாங்க, தலைமையிலே அந்த குழந்தையின் தலைமையில் இருக்கிற பொறுப்புக்கு இவங்களும் பொறுப்பாளியாக மாறுறாங்க. அப்போது நம்ம உறவுகள், அந்த குழந்தை பிறந்த நேரத்திலேயே அதுக்கு உறவுகள் எல்லாம் பிறந்துருச்சு. எங்கள் அண்ணனுக்கு குழந்தை பிறந்தப்போ நான் உடனே சித்தப்பாவாக மாறுறேன், தம்பிக்கு குழந்தை பிறப்போ நான் பெரியப்பாவாக மாறுறேன். இது போய் நம்ம என்ன கிரேடாக வாங்கிட்டா வரோம்? அந்த குழந்தைங்கள் வந்து நமக்கு ஒரு கிரேடு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கிரேடை நம்ம என்ன செய்கிறோம், உணரணும். உணர்ந்து நம்முடைய பொறுப்பிலிருந்து நம்ம ஏதாவது செய்யணும். அன்புக்குரிய தேவ ஜனமே, சிந்தித்து பாருங்கள், கடவுள் நம்மளை எல்லாம் திட்டத்தோடு அனுப்பியிருக்கிறார். ஒரு திட்டம் இருக்குது, ஒரு சிறிய வட்டம் நம்மளை சுற்றி, ஒரு உறவு வட்டம். அந்த உறவு வட்டத்தில் நான் என்ன வைப்ரேஷன் கொடுக்குறேன், அதில் எத்தனை குழந்தைகள் என்னை சுற்றி இருக்கிறாங்க, என்னுடைய உறவு பிள்ளைகள், அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுகிறேன்னா யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு நம்ம ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு யூஆர் குட், யூஆர் ரைட், யூஆர் லுக்கிங் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லணும். எனக்கும் இதெல்லாம் வந்ததே இல்லை. நானும் எங்கள் வீட்லேயும் பெருசியாக கொஞ்சினதெல்லாம் கிடையாது. எங்கெல்லாம் வாடா உட்கார்றா அப்படி தான் சொல்லுவாங்க. நான் குருவான பிற்பாடு ஒரு ஒரு எங்களுடைய உறவுக்கார ஒரு அம்மா வந்து, ஒரு பாட்டி எங்கள் அம்மாச்சி வந்து கண்ணு அப்படின்னு கூப்பிடுவாங்க. கண்ணு நல்லா இருக்கியா அப்படின்வாங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதாக இருக்கிறதுனால நானும் இதே பாணியை பிள்ளைகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தேன். சின்ன குழந்தைகளை பார்க்குற போது கண்ணு செல்லம் அப்படின்னு பேசும்போது அந்த குழந்தைகள் பூரிப்படைகிறாங்க, அந்த அன்பை உணர்றாங்க. இன்றைக்கு அந்த அன்புக்காக அவங்க உள்ளார கேட்க மாட்டாங்க, எனக்கு அன்பு கொடு, அவங்களுக்கு கேட்க தெரியாது. ஆனால் அவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய வானத்தூதர்கள் நிற்கிறாங்க. நீங்கள் உண்மையாக அந்த குழந்தைகளை நீங்கள் டச் பண்ணும்போது ஆசீர்வாதத்தினால கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது. ஒரு தாய் ஒரு எரிச்சலோடு அந்த குழந்தையை தூக்கி கீழே போட்டு அடிக்குது. அந்த வேதனையான காட்சிகளை பார்க்குற போது உலகம் இன்றைக்கி பிளவுண்டு நிற்கிறது. அன்பை கொடுக்க மனமில்லாத ஒரு உலகத்தோடு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளெல்லாம் எதிர்சக்தியாக இருந்து செயல்பட அழைக்கிறார். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வாலிபப்பிள்ளைடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதுனா அது நம்ம சரியான உணவை, ஆத்ம உணவை பிள்ளைகளுக்கு கொடுக்காதது தான். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அதுக்கு தான் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பாருங்களேன், தொடக்க நூல் 8:7 நம்ம பார்க்குறோம். நோவா தன் பெட்டகத்திலிருந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அடுத்தது 8:8 பார்க்குறோம். பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை அனுப்பினார். ஒரு காக்காய்க்கும் ஒரு புறாவுக்கும் அன்றைக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த காக்கா போய் பார்த்துட்டு வரணும், அந்த புறா போய் பார்த்துட்டு வரணும். கடவுள் எல்லாத்துக்கும் திட்டம் வச்சிருக்கிறார். காக்காய்க்கும் புறாவுக்கும் திட்டம் அன்றைக்கி வச்சுருந்தவர் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் திட்டம் வச்சுருக்கிறார். பாருங்கள், பாலாக்கு அந்த கதையில் நம்ம பார்ப்போம். ஒரு கழுத வழியாக பேசுகிறாரு. இன்றைக்கி அந்தோனியாருடைய வாழ்க்கை எடுக்கும்போது ஒரு கழுதை கீழே குனிஞ்சு கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துது. இன்றைக்கி நிறைய அடையாளங்கள் அப்படி இருக்கிறது. இப்படி எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது நம்மை வைத்து மகிமையை வெளிப்படுத்தாமல் போய்விடுவாரா? யோசித்து பாருங்கள். நம்ம மட்டும் வெளிப்படுத்தினா பத்தாது, பிள்ளைகளை மதிக்க கற்றுக்கொள்ளணும், அவர்களுக்குரிய அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும், அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்களா என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும். அவர்கள் மறைமுகமாக ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் மகிழ்ச்சியாக இல்லைன்னு அர்த்தம். அவங்க திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்னா வீட்டில் அவங்க உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். ஏதோ பொய் சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கும் நமக்கு முன்னாடி அவங்க நல்லா ஒரு நாள் வரும், அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் யாருன்னு வெளிப்படுவார்கள். ஒரு மகன் என்னிடத்துல வந்தார். ஒரு சபைக்கு போயிட்டா, வேறு ஒரு சபைக்கில் போய் அவங்க தாய் என்கிட்ட மண்ண கேட்குறாங்க, பேசுங்க, அவருக்கு வந்து திருமணம்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்போ அந்த மகனிடத்தில் பேசும்போது, சம்பாஷணை பெருசு, சுருக்கமாய் சொல்கிறேன். அந்த மகனோட பேசும்போது அந்த தாயை குறித்து பேசினார். அவர் கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி மரியாள்கிட்ட வந்து நின்றுட்டார். அந்த மரியாதை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், மாதாவை பற்றி எந்த குறையும் பேச உங்கள் நான் அனுமதிக்கிறது இல்லை தம்பி. அவங்க அம்மாவை அவமானப்படுத்தி தான் நீ வந்து திருச்சபைகள் இருக்கணும்னு இல்லை, நீ எங்கே வேணாலும் இருந்துக்கோ. இந்த தாயை பண்ணி பேசுறது நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா மாதாவை வந்து குறை பேசிட்டு நம்ம எதையும் ஜெயிக்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், உன் தாயை பற்றி. அப்போ அந்த பையன்கிட்ட நான் கேட்டேன், படித்து கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு அறிவு சார்ந்த ஒரு மகன், பைபிளெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டார் அவர். பாருங்கள், அவர்கிட்ட கேட்குறேன், உன் தாயை யாராவது வந்து அவமானப்படுத்தி, உன் தாயை வந்து இப்படி கேள்விக்கு உட்படுத்தி, உன் தாயின் மீது சில அக்யூசேஷன் வச்சா நீ உட்காந்து அந்த இடத்துல பேசுவியா, உன் தாயை வந்து ஒரு ஒரு என்னது விவாத பொருளாக வச்சு பேசுவியான்னு கேட்டேன். அதுக்கு அந்த மகன் சொல்கிற வார்த்தை அறிவு பாருங்கள், இட் டிப்பன்ஸ் என்று சொன்னேன். இட் டிப்பன்ஸ், அந்த வார்த்தை இட் டிப்பன்ஸ்னால் என்ன, தேவைப்பட்டால் நான் பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். பைபிள் என்ன சொல்லுது, தாய் தந்தையை மதித்து நட. பாருங்கள், தாய் தந்தையை நல்லா இருந்தால் மதித்து நட, நல்லா இல்லைன்னா விவாதித்து அவங்கள உதறிவிடு. இல்லை, அவங்க எப்படி இருந்தாலும் மதித்து நட. இந்த கட்டளையை அந்த மகன் சரியாய் உணர அந்த பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள் என்று தான் நினைக்கிறேன். அதனால தான் பேக் ஃபயர் ஆகுது. அந்த தாயை அவமானப்படுத்துகிற இந்த மனுஷன் எப்படி விண்ணரசுக்குள்ளே போக முடியும்? இந்த அன்னை மரியாதை எப்படி இவன் அறிந்து கொள்ள முடியும்? அதனால தான் சொல்கிறோம், இன்றைக்கி சரியானதை நம்ம கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு ஞானத்தை தர முடியும். உங்கள் உள்ளத்தில் அந்த ஞானம் இருக்குதா? சீராக்கி ஞான நூல் சொல்லுது, அந்த 6 அறிவையும் விளக்கும் 7வது அறிவு நமக்கு வேணும்னா அது ஆவியானவர் மட்டும்தான் கொடுப்பார். அதனால தான் பெற்றோர்கள் சும்மா பிள்ளைகளோட பிதற்றி கொண்டு இருக்காமல் நீங்கள் என்ன செய்யுங்க, கை உயர்த்தி நான் என்ன என் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுங்க ஆவியானவரேன்னு மன்றாடுங்க. கண்டிப்பாக ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் கேட்குற அந்த ஞானத்தை ஆசீர்வாதமாக கொடுப்பார். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு, ஓம் பிள்ளை ஓம் பிள்ளை இல்லை, நம்ம சொல்லிக்கிறோம் இது ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு, அது கடவுளுடைய பிள்ளை. ஆண்டவர் தான் உனக்கு அந்த பொறுப்பில் அதை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த குழந்தைக்காக நீ ஜெபிக்கிற போது கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த அபிஷேகம் பிள்ளைகளுடைய உங்களுடைய குடும்பத்தில் நிலைக்க, உங்கள் வழியாக பிள்ளைகள் ஆண்டவருக்கு உகந்த விதமான பாத்திரமாய் உருவாக்கப்பட இதோ நாங்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த துன்பத்தில் கிடக்கிற, இன்றைக்கி தற்கொலை முயற்சி, தற்கொலைக்கான எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ குழந்தைகள் கண்களுக்கு தெரியல, அவர்களுக்காக இந்த திருப்பலியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களோட இணைந்து ஜெபிங்க. அவருடைய இதயங்களையெல்லாம் தூய் ஆவியானவர் நிரப்பி பரிசுத்த இரக்கத்தோடு அந்த பிள்ளைகள் உண்மையை உணர்ந்து கடவுளுடைய அடைக்கலத்தில் தான் அவங்க பிறப்பிக்கப்பட்டாங்க. கடவுள் தான் அவங்களை இந்த உலகத்தில் யோசித்தார், தாய் தந்தை அல்ல என்பதை அவர்களுடைய ஞானத்தின் ஆவி அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை கடவுள் சிறந்த ஒரு படைப்பாக உயர்த்த அவர்களுக்காக நாம் சிறப்பாய் ஜெபிக்கிறோம். ஆமென்.
தினம் தினம் தன்னை தந்திடும் என் உயிரான இயேசுவே.